ഇലങ്ങട ഗൗരവ അബ്ദുള്ള മഹുറപ്പ് അവർ.
തലമിതങ്കും ബിസ്മില്ലാ റഹ്മാൻ റഹീം. തലമിതങ്കും ഉറുപ്പിനവർക്കളെ, ഇന്ന് ഇന്ന് സറ്റമൂലത്തിൻ മൂലമാക എമത് സമൂഹം ബാധിക്കപ്പെട്ട വിടയങ്ങളെ ഇന്ന് സഭയ്ക്ക് എടുത്തു ചൊല്ലുവതിന് കടമയാകും. തൽപ്പോഴുള്ള സൂഴലിലെ இந்த தேர்தல் நடைபெறுமா என்கின்ற சந்தேகத்தை கிளப்பி விட்டிருக்கின்ற நிலைமையிலே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இந்த தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். மாறாக கடந்த இறுதியாக நடைபெற்ற மாகாண சபை தேர்தலிலே 348 உறுப்பினர்கள் இந்த நாட்டிலே 64 தமிழர்களும் 43 முஸ்லீம்களும் 455 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தற்பொழுது 50-50 என்ற போர்வையிலே 174 பெரும்பான்மை மக்களும் 35 தமிழ் மக்களும் 13 முஸ்லீம்களும் தெரிவு செய்யக்கூடிய நேரடி தெரிவிலே தான் சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதே நேரத்தில் மிகுதி 50 வீதமானது தெரிவு முறை என்கின்ற போது அது உரிய முறைப்படி நடைபெறுமா என்ற சந்தேகத்தை இந்த நாட்டிலே சகல சிறுபான்மை மக்களும் கேள்வியை எழுப்பியிருக்கின்றார்கள். ஏன் நான் இதை உங்களுக்கு கூறுகின்றேன் என்றால், நடந்து முடிந்த தேர்தல் 60-40 என்ற அடிப்படையிலே நடைபெற்ற போது நாங்கள் சில பெரும்பான்மை கட்சிகளுடன் இணைந்து கேட்டபோது அதனுடைய வெற்றிக்காக உழைத்த எங்களுடைய உறுப்புரிமை மறுக்கப்பட்ட விடயத்தை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். தற்போதைய சூழலிலே இங்கு பல ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டது. இந்த நாட்டிலே பல ஆணைக்குழுக்கள் இந்த நாட்டிலே உருவாக்கப்பட்ட சட்ட திட்டங்களை மாற்றி அமைப்பதற்கு உருவாக்கப்பட்டதிலே புதிய யாப்பை கொண்டு வருவதற்காக லால் விஜய் நாயக் அவர்கள் எமது மாவட்டத்திற்கு வர இருந்தபோது சகல எதிர்க்கட்சி தலைவரினை பாராளுமன்ற உறுப்பினர்களை விட நான் எனது முதலாவது சமர்ப்பணத்தை எமது சமூகம் இந்த நாட்டிலே மொழி ரீதியாக அல்ல மத ரீதியாக இனங்காணப்படுவதோடு எங்களுடைய உரிமைகள் ஒரு கிராம நிலதாரி டிவிஷனில் இருந்து கிராம சேவர் பிரிவுகளில் இருந்து பிரதேசபை உள்ளாட்சி மன்றங்களில் இருந்து மற்றும் அதாவது பிரதேச செயலகம் வரை இன விகிதாசாரம் பேணப்படும் என்று கூறினோம். காரணம், 44 வீத முஸ்லீம்களும் 32 வீதமான தமிழ் மக்களும் 24 வீதமான பெரும்பான்மை சிங்கள மக்களும் வாழ்கின்ற அந்த பிரதேசத்திலே இம்முறை மிக மோசமான ஒரு அநியாயத்தை நாங்கள் கண்டோம். இந்த புதிய தேர்தல் முறையிலே 229 ஆசனங்களிலே 44 வீதமான முஸ்லீம்கள் மிக குறைந்த உறுப்புரிமையையும் 24 வீதமானவர்கள் 96 உறுப்பினரையும் பெற்றிருக்கின்றார்கள் என்றால், இந்த மோசமான நிலைமையை நாங்கள் இந்த மாகாண சபை தேர்தலிலும் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஆணைக்குழுக்களாக கூறுகின்ற போது புதிய யாப்பினை உருவாக்குவதற்காக லால் விஜயநாயக் அவர்களும் உள்ளாட்சி மன்ற திருத்தம் செய்வதன் மூலம் எங்களுடைய உள்ளாட்சி மன்றங்களை அதிகரிப்போம் என்று கூறிய அடிப்படையிலே அசோக பிரீஸ் அவர்களும் எமது மாவட்டத்திற்கு வருகின்ற போது அதே போன்று தற்பொழுது இதனை இங்கு சமர்ப்பித்திருக்கின்ற மாகாண சபையினுடைய ஆணை அதாவது திருத்தத்தை செய்முகமாக எங்களுடைய மாவட்டத்துக்கு வருகை தந்த தவலிங்கம் அவர்களிடம் மூன்றாவது இந்த ஆக்கத்தையும் நாங்கள் கொடுத்தோம். இந்த மூன்று விடயங்களும் இந்த ஆணைக்குழுவுடைய தலைவர்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. எந்த நம்பிக்கையும் எமது சமூகத்திற்கு இல்லை. நாங்கள் எங்களுடைய பிரதேசத்திலே ஒரு இந்த நாட்டினுடைய யாப்பு உருவாக்கப்படுகின்ற போது எமது சமூகம் எப்படி விழிக்கப்பட வேண்டும் என்பதிலிருந்தும் ஏனைய விடயங்கள் கூறிய போது இங்கு பாராளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. நான் முதலாவதாக இந்த சமர்ப்பணத்தை செய்த போது அவருடைய அறிக்கையிலே நான் செய்த எந்த விடயங்களும் இருக்கவில்லை. அசோக பிரீஸ் அவர்கள் 2 நாட்கள் உயர்மட்ட ஆலோசனை நடத்திவிட்டு எங்களுடைய முஸ்லீம்களுக்கு பெரும் அநீதி திருமலை மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கின்றது என்று கூறினார். பத்திரிகை அனைத்து பத்திரிகைகளும் இருந்தது. ஆனால் நாங்கள் வைத்த கோரிக்கை ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை. அதே போன்று பிறகு கடைசியாக வந்த நிலையத்திலே நாங்கள் 76 சகல பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் இருந்தபோதுதான் 2 தொகுதிகள் மூதூர் தொகுதி 1879 சதுர கிலோமீட்டரை கொண்ட மூதூர் தொகுதி 362 சுருக்கப்பட்ட போதும்
திருவண்ணாமலை உங்களுக்கு இன்னும் 3 நிமிடங்கள் இருக்கின்றது.
967
சதுர கிலோமீட்டர்களை கொண்டதை அந்த திருவண்ணாமலையை 670 மூதூரை 362 குறைத்த போது 1689 சதுர கிலோமீட்டர் புதிய தொகுதி உருவாக்கப்பட்ட போதுதான் எங்களுடைய மாவட்டத்திலே மேச்சத்தரை மற்றும் எங்களுடைய காணி வளங்கள் எங்களுடைய குளங்கள் அத்தனையும் பறிபோன. இன்று அங்கு ஒதுக்கீடுகள் செய்யப்படுகின்ற போது மிக மோசமான முறையிலே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது நேற்று முந்தைய தினம் நிதியமைச்சர் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு டிஎஸ் டிவிஷனிலும் 200 மில்லியன்களை அபிவிருத்திக்காக ஒதுக்கப் போகின்றோம் என்று. எங்களுக்கு இன ரீதியாக இன்னும் 3 டிவிஷன்கள் கட்டாயம் தரப்பட வேண்டியது பிரதேச செயலகங்கள். உள்ளூராட்சி மண்டலங்கள் 4-6 எங்களுக்கு குறைந்தபட்சம் அதிகரிக்கப்பட வேண்டும். இப்படி ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஜிஎன் டிவிஷனை எடுத்துக்கொண்டால் 159 குடும்பத்துக்கு ஒரு ஜிஎன் நிலையாளர் டிவிஷன் இருக்கின்ற போது எங்களுடைய பிரதேசங்களிலே 3,600-5,000 குடும்பங்களுக்கு ஒரு கிராம சபை இருக்கின்றது. இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் எடுத்து கூறிய போதும் கூட எந்த ஆணைக்குழுக்களும் அதனை நிறைவேற்றி தரவும் இல்லை, பரிந்துரைக்கவும் இல்லை. இன்று கடைசியாக எங்களுடைய இந்த மாகாண சபையினுடைய தொகுதி நிலையத்துக்காக வந்த தவலிங்கம் அவர்களிடம் கூறிய போது, 76ஆம் ஆண்டு ஈச்சலம் பக்கையிலே கந்தராய் பிரதேசத்திலே மாவிலாறு பகுதியிலே அங்கிருக்கின்ற மேய்ச்சல் தலைகள் எல்லாம் ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த இடத்திலே சென்றதன் காரணமாக ஈச்சலம் பற்றி கந்தராய் சேர்வில்லை என்ற தொகுதி ஒரு தொகுதியாகவும், தம்பலகாமம் என்கின்ற பிரதேச செயலகம் பிரதேச செயலக பிரிவு எங்களுக்கு வருகின்ற போது அதிலே இருக்கின்ற கல்மிட்டியாக வடக்கு தெற்கு என்பது 4,600க்கு மேற்பட்ட மேய்ச்சல் தலை கிண்ணியா பிரதேசத்தோடு தம்பலகாம பிரதேசத்தினுடைய செயலக பிரிவு கிண்ணியா பிரதேசத்தோடு இணைக்க வேண்டும் என்ற புதிய தொகுதியை உருவாக்கிய போது, கிண்ணியா நகரசபையில் இருக்கின்ற உப்பாறு அண்ணன் நகர் பைசன் நகர் போன்ற பகுதியை மூதரோடு இணைத்து எங்களுக்கு 44% இரண்டு தொகுதிகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று கூறிய போதும், அனைத்தும் நாங்கள் கொடுத்த சமர்ப்பணத்திலிருந்து எங்களுடைய உரிமை மறுக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய இந்த ஆணைக்குழுடைய தலைவனுடைய அறிக்கையை பார்க்கின்ற போது, ஆகவே இந்த தேர்தல் புதிய தேர்தல் முறை எங்களுடைய உரிமையை மறுக்கின்ற ஒரு தேர்தல் முறையாக இருக்கின்றது. பழைய முறையிலே நாங்கள் இந்த தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும். விகிதாசார தேர்தல் முறையிலே
முடிந்துவிட்டது.
இந்த தேர்தலை நாங்கள் ஒரு நிமிஷம் ஒரு இந்த தேர்தல் முறைமையை பழைய முறையிலே நடத்தி இந்த தேர்தலை நடத்த வேண்டும். எல்லை நிர்ணயம் எமது இன விகிதாசாரம் பேணப்பட வேண்டும் என்பதிலே உறுதியை காக்க வேண்டும். காரணம், கடைசியாக நடந்து முடிந்த மாகாண சபை தேர்தலிலே எங்களுடைய உறுப்புரிமை 43 இருந்தது. இன்றைய விகிதாசார 348 இந்த இன விகிதாசார அடிப்படையிலே எங்களுக்கு 60க்கும் மேற்பட்டவர் வர வேண்டும். இப்பொழுது 13 தான் உறுதி செய்திருக்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே நான் உங்களிடம் இந்த சபையிலே அமைச்சரிடம் வேண்டிக் கொள்வது, இந்த புதிய நிர்ணயத்தை எமது இன விகிதாசாரத்தை பாதுகாக்கின்ற உறுப்புரிமையை தமிழ் மக்களுக்கும் சரி, பெரும்பான்மை சிங்கள மக்களுக்கும் சரி, முஸ்லீம்களுக்கும் சரி, எங்களுடைய உரிமையை வென்றெடுப்பதிலே எமது கட்சி அகிலங்கி மக்கள் காங்கிரஸ் இதை எல்ல நினைத்து ஒழுங்காக செய்துவிட்டு புதிய முறைக்கு செல்லுங்கள். இல்லாத பட்சத்திலே விகிதாசார பிரயத்துவத்தின் முறையிலே உடனடியாக இந்த தேர்தலை முகங்கொடுப்பதற்கு எமது கட்சியும் தயாராக இருக்கின்றது என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
நன்றி கௌரவ உறுப்பினர்களே. இளங்கட்ட ஒன்றபுள் லசந்த அழகி அழகியவண்ண.
ரெண்டு பேரும் ஒரே தொகுதி ஆள்கள்.
கௌரவ முத்துசிலிம் சிவலிங்கம் அவர்கள்.
அவைக்கு தலைமை தாங்கும் அங்கத்தவர் அவர்களே, ஜனநாயக நாடொன்றில் உள்ளூராட்சி அமைப்புகளே அரசையும் அரச இயந்திரங்களையும் பொதுமக்களுடன் தொடர்புபடுத்தும் அமைப்பாகும். இருப்பினும் இலங்கை சுதந்திரம் அடைந்த காலம் தொட்டு பல சகாப்தங்களாக இவ்வாறான அமைப்புகள் எம் சமூகத்தைச் சார்ந்த மலையக மக்களுக்கு எவ்வித பிரயோஜனமும் கிடைக்கவில்லை. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் 40 வருட கால அரசியல் போராட்டத்தின் வெற்றியாகவே நாங்கள் இன்று பல உள்ளூராட்சி சபைகளில் பிரதிநிதித்துவத்தை பெற்றுள்ளோம். அதன் மூலம் எமது சமூகத்திற்கு பல வழிகளிலும் நன்மைகளை பெறக்கூடியதாக உள்ளது. எமது சமூகத்தின் அரசியல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியதாகவும் உள்ளது. இலங்கை சகல இனத்தை சார்ந்தவர்களும் வாழும் ஒரு ஜனநாயக நாடு என்ற முன்னாள் ஜனாதிபதி அமரர் ஆர் பிரேமதாசம் ஒரு முறை கூறினார், இந்நாட்டின் சகல ஜனநாயக பண்புகளையும் உரிமைகளையும் அனுபவிக்கும் சுதந்திரம் மலையக மக்களுக்கும் இருக்கிறது என்பதை இச்சந்தர்ப்பத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். இன ரீதியாக மத ரீதியாக நிராகரிப்புகள் மனித நேயத்தை குழப்புகின்றன. எனவே நாம் அனைவரும் இந்த நாட்டு மக்கள் என்ற வெளிப்பாடு அரசியல் ரீதியான உரிமைகளையே உறுதிப்படுத்துவது அவசியமாகும். 1980களில் படிப்படியாக பிரஜா உரிமை பிரச்சினைக்கு ஓரளவு இம்மால் தீர்வு காண முடிந்தது. 91ஆம் ஆண்டு தேர்தல் எமது மக்களுக்கு திருப்பு முனையாக அமைந்தது. தொடர்ந்து உள்ளூராட்சி சபைகளில் எமது உரிமைகள் கிடைக்கப்பட்டன. கௌரவ அங்கத்தவர்களே, இலங்கையின் இனப்பிரச்சனையானது நீண்ட காலமாக நாட்டை பலவீனப்படுத்தி வந்துள்ளதுடன் தேசிய பிரச்சனையாகவும் பரிமாணம் கண்டுள்ளது. இப்பிரச்சனையின் காரணமாக மலையக மக்கள் பல்வேறு இன்னல்களையும் தொழுநா துயரங்களையும் அனுபவித்துள்ளனர். இதற்கு ஓரளவு தீர்வு காணும் வகையில் 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டு 1988ஆம் ஆண்டு முதல் முறையாக நாடு முழுவதுமாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக 10 உறுப்பினர்கள் தெரிவானார்கள். தொடர்ந்து மாகாண சபைகளில் எமது பிரதிநிதித்துவம் அதிகரித்து வந்துள்ளது. இன்று நுவரேலியா, பதுளை, கேகாலை ஆகிய மாவட்டங்களில் எமது மாகாண சபை உறுப்பினர்கள் பலர் இருக்கிறார்கள். மத்திய மாகாணத்திலும் உவா மாகாணத்திலும் அமைச்சர்கள் அரும்பணி ஆற்றி வருகிறார்கள். இதன் மூலமாக எமது மக்களின் சேவைகள் நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் அடிப்படை பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்பட வேண்டியுள்ளது. அண்மையில் நடந்து முடிந்த உள்ளாட்சி சபை தேர்தல்களில் எமது மலையக மக்களின் பலம் நிரூபிக்கப்பட்டது. இதிலும் முக்கியமாக இத்தோக்காவின் சக்தியை மக்கள் வெளிக்காட்டியுள்ளார்கள். பல பிரதேச சபைகள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கைப்பற்றியுள்ளதுடன் பல தலைவர்களையும் பிரதி தலைவர்களையும் உருவாக்கியுள்ளது. இச்சபைகளின் மூலமாக எமது மக்களுக்கு பல வகையிலும் சேவையாற்ற முடியும் என எதிர்பார்க்கிறேன். கௌரவ அங்கத்தவர்களே, இன்னும் சில மாதங்களில் நாம் மாகாண சபை தேர்தல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. எனினும் இத்தேர்தல் விகிதாசார முறையோ அல்லது கலப்பு தேர்தல் முறையோ அதுவுமின்றி புதிய முறையில் நடத்தப்பட வேண்டும் என்பதில் இன்னும் தீர்வு எட்டப்படவில்லை. எனினும் எப்படியாயினும் சிறுபான்மை பிரதிநிதித்துவங்களுக்கு பங்கம் ஏற்படாத வகையிலும் நியாயமான முறையிலும் இம்மக்களின் வாக்களிக்கும் உரிமை நிலைநாட்டப்பட வேண்டிய வகையில் எதிர்கால தேர்தல்கள் நடைபெற வேண்டும் என நாம் உறுதியாக இருக்கிறோம். மலையக மக்கள் செறிந்து வாழும் மாவட்டங்களில் இருந்து மாகாண சபைகளுக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதில் எமது சமூகத்துக்கு பிரச்சனை இல்லை. இருப்பினும் களத்துறை, கொழும்பு, காலி, மாத்தறை, இரத்தம்புரம், கேகாலை போன்ற பகுதி மாவட்டங்களில் எமது மக்கள் போதியளவு வாழ்ந்தாலும் அவர்கள் பரவலாக வாழ்வதால் எமது சமூகத்தைச் சார்ந்த பிரதிநிதிகளை குறித்த மாகாண சபைக்கு தெரிவு செய்வதில் எமக்கு சிக்கல் உள்ளது. எனவே இவ்வாறான மாகாணங்களுக்கு எமது சமூகம் சார்ந்த பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கு உத்தேச அரசியல் யாப்பு மாகாண திருத்த சட்டத்தின் வாயிலாக சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும். மலையக பிரதிநிதித்துவம் மாகாண சபைகளில் அங்கீகரிக்கப்பட்டாலே மலையக மக்களும் தேசிய ரீதியாக தேசிய நீரோட்டத்தில் அரசியலில் முழுமையாக பங்குதாரர்கள் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என கேட்டுக்கொள்வதோடு, இன்று இழுபறியாக இருக்கும் இந்த மாகாண சபை தேர்தல் காலம் தாழ்த்தாது. அந்த காலத்துக்கு பல தேர்தல்கள் தள்ளி தள்ளி ஒத்திவைக்கப்படுகிறது. இது ஒரு ஜனநாயக ரீதியான நாட்டில் இது அது விரும்பத்தக்கதல்ல. எனவே இந்த மாகாண சபைகள் நேரத்தோடு காலத்தோடு தேர்தல் நடத்த வேண்டுமென்றால் பழைய முறையில் விகிதாசார முறையை பின்பற்றி எல்லா மக்களும் அதில் விரும்புவதாக எனக்கு தெரிகிறது. எல்லா அங்கத்தவருடைய பேச்சுகளிலும் இருந்து புலனாகிறது. பழைய முறையிலே விகிதாசார முறையிலே இந்த தேர்தல் நடத்த அரசாங்கம் ஆவண செய்ய வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
கௌரவ ரிசார்ட் பதிவுதீன் அமைச்சர்கள், கௌரவ இசாக் ரஹ்மான் அவர்கள், உங்களுக்கு 9 நிமிடங்கள்.
சபித்தாளர் சார், பேசுவீங்களா? நீங்கள் பேசுங்க.
சரி,
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த தேர்தல் மாகாண சபைகள் திருத்தத்தின் பிறகு எல்லைகள் நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த குழுவுடைய அறிக்கை இங்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த விவாதத்திலே பேச கிடைத்ததைத்து உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு உண்மையிலேயே ஏன் இந்த மாகாண சபை உருவாக்கப்பட்டது என்ற கேள்வியை எழுப்பி பார்க்கின்ற பொழுது, இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒரு இனம், ஒரு சிறுபான்மை இனம், எங்களுக்கு தனியான நாடுதாரங்கள் என்று அந்த இளைஞர்கள் போராடி அதன் பிறகு ஒரு பெரிய அழிவு ஏற்படுத்தப்பட்டு, அந்த அழிவுக்கு பிறகு இரண்டு நாடுகள் அருகில் இருக்கின்ற இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து உடன்படிக்கை செய்து, அந்த உடன்படிக்கையிலே வடகு கிழக்கில் இருக்கின்ற மக்களுடைய கருத்துக்கள் உள்வாங்கப்படாமல் இருந்தாலும் இரண்டு நாட்டு தலைவர்களுடைய உடன்பாட்டின் அடிப்படையிலே, 13வது திருத்தத்தின் அடிப்படையிலே இந்த மாகாண சபை உருவாக்கப்பட்டு, இந்த நாட்டிலே சமாதானம் வந்த பிறகு வடக்கும் கிழக்கும் தனித்தனியாக தேர்தல்கள் வைக்கப்பட்டு அங்கு ஆட்சியாளர்களாக அந்த இயக்கங்களிலே இருந்தவர்களும் நிர்வாகம் செய்த வரலாறு இருக்கின்றது. அந்த வகையிலே கிழக்கு மாகாண சபையுடைய காலம் முடிந்து ஒரு வருடமாகியும் இன்னும் தேர்தல் இல்லை. இன்னும் வடக்கு மாகாணத்துடைய காலம் இன்னும் ஓரிரு மாதங்களிலே முடிவடைய இருக்கிறது. இந்த தேர்தல் நடத்தப்படுமா இல்லையா என்பது குறித்து இங்கு இருக்கின்ற அமைச்சர்களான எங்களுக்கே சந்தேகமாக இருக்கின்றது என்பதை வேதனையோடு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த அரசை உருவாக்குவதிலே ஐக்கிய தேசிய கட்சிக்கு என்ன பங்கு இருக்கின்றதோ, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசுக்கு ஆதரவளித்தவர்களுடைய ஜனாதிபதி அவர்களோடு, இன்றைய ஜனாதிபதி அவர்களோடு வெளியேறி வந்தவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ, அதேபோல் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கும் சமமான உரிமை இந்த கட்சியின் இந்த ஆட்சியின் உருவாக்கத்தில் இருக்கின்றது என்பதை, பெரும்பான்மை கட்சிகளிலே இருந்து கொண்டு எங்களை பார்த்து கை நீட்டி அல்லது எங்களை பார்த்து பிழையான பார்வையிலே பேசுகின்ற அமைச்சர்களாக இருக்கலாம் அல்லது உறுப்பினர்களாக இருக்கலாம் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த பிரேரணையிலே பேசிய ஒரு அமைச்சர் சிறுபான்மை கட்சிகளுடைய தலைமைகள் கை உயர்த்திவிட்டு இன்று இதை எதிர்த்து பேசுகிறார்கள் என்று பேசியதாக நான் அறிந்தேன். வேதனைப்படுகின்றோம். அவசரமாக அன்று ஏதோ வேறொரு பில்லை கொண்டு வந்த பொழுது இந்த தேர்தல் முறையை மாற்ற வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு எண்ணமும் இருக்கவில்லை. அன்றைய தினம் அதற்கு முன்னைய வாரத்தில் கூட இருக்கவில்லை. எவ்வாறு இந்த மாகாண சபை தேர்தலை பிற்போடலாம் என்ற ஆய்வை செய்து கொண்டிருந்த ஒரு சிலர் அந்த வேறொரு மாகாண சபை திருத்த சட்டம் மூலம் சம்பந்தமான வேறொரு பில்லை சம்பந்தப்படுத்தி அவசரமாக இந்த தேர்தல் முறை மாற்றத்தை கொண்டு வந்து இதை இந்த தேர்தலை பிற்போட வேண்டும் என்ற ஒரு கொள்கைக்காக அல்லது ஒரு தேவைக்காகத்தான் இந்த தேர்தல் முறை மாற்றம் அன்றைய தினம் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி தெளிவாக இந்த நாட்டு பிரதமர் அவர்களுடைய தலைமையிலே உள்ள யுஎன்எஃப்பிலே தான் நாங்கள் அங்கம் வைக்கிறோம். நாங்கள் போய் சொன்னோம், இந்த நாட்டுடைய தலைவர்கள் தான் இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கியிருக்கிறார்கள். இந்த நாடு அழகான நாடு. இந்த நாடு சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்து சுதந்திரத்துக்காக முஸ்லீம் தலைவர்கள் போராடி இருக்கிறார்கள். அன்றைய அத்தனை தலைவர்களும், மரணித்த தலைவர்கள் உட்பட இன்றிருக்கின்றவர்கள் கூட ஒரு நாளும் இந்த நாடு பிளவுபடுவதற்கு, இந்த நாடு சின்னாபின்னப்படுவதற்கு, இந்த நாட்டிலே அழிவு ஏற்படுவதற்கு, இந்த நாட்டின் பொருளாதாரம் சிதைவதற்கு எந்த ஒரு கட்டத்திலும் எங்களது தலைவர்கள் இடம் கொடுக்கவில்லை. அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், ஆனால் இந்த அன்றைய தினம் மிகவும் வேதனையோடு நாங்களும் வாக்களிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாக்கப்பட்டோம். எந்த அளவுக்கு நிர்பந்திக்கப்பட்டோம் என்பதை இங்கிருந்த கௌரவ பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியும். என்றாலும் சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் இங்கு இருக்கிறார், நாங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இவ்வாறான நிபந்தனைகளை நாங்கள் அங்கு போட்டோம், 50-50 மாற்றினோம். எங்களுக்கு தெரியும் இதிலே பிரச்சனை இருக்கிறது. ஏன் அன்றைய தினம் இந்த பில்லை மீண்டும் இங்கே இந்த எல்லை நிர்ணயம் முடிந்து சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய கருத்துக்கள் உள்வாங்கப்படாமல் எங்களுக்கு ஆபத்து வந்துவிடும் என்ற அச்சத்திலேதான் நாங்கள் 50-50 அதை மாற்றச் சொன்னோம். 3-2 பெரும்பான்மையினூடாக மீண்டும் அது அனுமதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னோம். அது மாத்திரமல்லாமல் நாங்கள் இதை பிற்போடுவதற்கு எத்தனையோ முயற்சிகளை செய்து முடியாமல் போன பொழுதுதான் அவ்வாறான உடன்பாடுகளோடு கைகளை உயர்த்தினோம். எனவே அதிலே ஒரு கட்சி எங்களை காட்டி கொடுத்தது, அதையெல்லாம் சொல்லி நேரத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை. என்றாலும் இந்த நாட்டிலே 2 கட்சிகளுடைய தலைவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஜனாதிபதியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய தலைவரும் பிரதமராக ஐக்கிய தேசிய கட்சியுடைய தலைவரும் இவ்வாறு சேர்ந்து ஆட்சி செய்த ஒரு வரலாறு கிடையாது. ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த நாட்டு தலைவர்கள் தான் இந்த நாட்டை குட்டிச்சோறாக்கினார்கள். சிங்கள மொழி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு தலைவர் பேசி ஆட்சியை பிடிப்பதற்காக பேசினார். அதே போல வந்த ஒவ்வொரு தலைவர்களும் வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக தலைவராக பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக இனவாதங்களை நச்சு விதைகளை விதைத்து இந்த நாட்டிலே ஆட்சி விட மேறினார்கள். அதே போல தமிழ் தலைமைகள் கூட சில தவறுகளை விட்டிருக்கிறது. இருந்த வடகிழக்கு, அதாவது 13வது திருத்தத்திலே கிடைத்ததை அன்று எதிர்த்த தமிழ் தலைமைகள் இன்று அந்த வடக்கும் கிழக்கும் பிரிந்து நின்று அந்த மாகாணத்துக்குள்ளே எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு நிலையிலே அந்த மாகாணத்திலே பங்காளிகளாக அல்லது ஆட்சியாளர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் சிறுபான்மையாக வாழ்கின்ற முஸ்லீம் சமூகம், குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே பெரும்பான்மையாக வாழ்ந்த பொழுது, வடக்கும் கிழக்கும் இணைக்கப்பட்ட பொழுது, கிழக்கு மாகாணத்தை இணைக்கவா என்ற ஒரு வார்த்தையை கூட அந்த மாகாணத்திலே வாழ்ந்த மக்களிடமோ மக்கள் பிரதிநிதிகளிடமோ கேட்கப்படாமல் அன்று இணைத்ததை அன்றிருந்து இன்று வரை வந்த அந்த மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய தலைவர்கள் அரசியல்வாதிகள் எதிர்த்து வருகிறார்கள். ஏன் இணைப்பதாக இருந்தால் என்ன, சேர்ப்பதாக இருந்தால் என்ன, பிரிப்பதாக இருந்தால் என்ன? எங்களை பொறுத்தவரையிலே இந்த நாட்டிலே, நாங்கள் சின்ன நாட்டிலே 22 மில்லியன் மக்கள் வாழ்கின்ற நாட்டிலே மத ரீதியாக, இன ரீதியாக, குல ரீதியாக, பிரதேச ரீதியாக பிரிந்து வாழ நாங்கள் விரும்பவில்லை. ஆனால் இந்த நாட்டு தலைவர்கள், நாட்டு அரசியல்வாதிகள் செய்து வந்திருக்கின்ற வினை, தங்களுடைய அரசியல் இச்சைகளுக்கு லாபத்துக்காக அவர்கள் கடந்த காலங்களிலே விட்ட தவறுகள் தான் இவ்வாறு சிந்திக்க வேண்டிய நிர்பந்தத்தை எங்களுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று அமைச்சுக்கள் 52 இருக்கிறது, ஒரு முஸ்லீம் செயலாளர் கிடையாது. 25 மாவட்டம் இருக்கிறது, 32 வருஷத்துக்கு பிறகு நேற்று முந்தநாள் தான் ஒரு அரசாங்க அதிபர் முஸ்லீம் சமூகம் சார்பாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம், அதை நியமித்த அமைச்சருக்கும் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும். வீதாசார ரீதியாக பார்த்தால் 3 அரசாங்க அதிபர்களை நியமிக்க வேண்டும். நான் நினைத்தேன் சில வேளைகளில் இந்த சமுதாயத்திலே சூப்பரா கிரேட்டிலே ஸ்பெஷல் கிரேட்டிலே யாரும் இல்லையோ என்று நான் நினைத்தேன். 15 பேர் இருக்கிறார்கள் செயலாளர்களாக, 25 பேர் இருக்கிறார்கள் அரசாங்க அதிபர்களாக நியமிப்பதற்கு தகுதியானவர்கள். அப்படி இருந்தும் நியமிக்கப்படுவதில்லை. அதே போலதான் இந்த தேர்தல் முறையிலே மலையக சமூகம், மலையக தமிழ் சமூகம் முற்றாக பாதிக்கப்படுகிறது, முஸ்லீம் சமூகம் பாதிக்கப்படுகிறது. இருந்த மாகாண சபை உறுப்பினர்கள் 43 பேர் 13 தொகுதிகளாக குறைக்கப்படுகிறது. ஏனைய மிகுதி அங்கத்தவர்களை பெறுவதென்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இதிலே 4 முறைகளை காட்டியிருக்கிறார்கள். எல்லா முறையும் சிறுபான்மை சமுதாயத்துக்கு ஆபத்தை கொண்டு வந்திருக்கிறது. எனவே இந்த அரசு சொன்ன எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றிவிட்டு இறுதியாக இந்த தேர்தல் முறை மட்டும்தான் மிஞ்சி இருப்பது போல அவசரமாக இந்த தேர்தல் முறை மாற்றத்தை கொண்டு வந்து, அவசரமாக பிரதேசபை மாற்றத்தை கொண்டு வந்து, கடந்த தேர்தலிலே பல படிப்பினைகளை அறிந்திருக்கிறோம் என்பதை இந்த நாடு அறியும். எனவே இந்த மாகாண சபை திருத்தம் அவசரமாக நிறைவேற்றப்பட்டு புதிய முறையிலே தான் நடக்க வேண்டும் என்று அமைச்சரும் அல்லது அவர் சார்ந்த கட்சியும் அடம்பிடிக்குமாக இருந்தால் இது நியாயமா என்று நாங்கள் கேட்கிறோம். இந்த நாட்டிலே விரும்பியோ விரும்பாமலோ 70 வருஷ காலத்திலே சுதந்திரத்துக்கு பிறகு 2 இனம் மோதி 3வது இனமாக இருந்த முஸ்லீம் இனமும் யுத்தத்திலே பங்காளியாக ஆயுதம் தூக்காவிட்டாலும் பாதிப்பிலே, அகதி வாழ்க்கையிலே, சொத்திழப்பிலே, அழிவிலே பங்காளியாக இருந்திருக்கிறது. எனவே சிங்கள சமூகமும், தமிழ் சமூகமும், முஸ்லீம் சமூகமும் இந்த 70 வருஷ கால எங்களுடைய சுதந்திரத்துக்கு பிறகு நிம்மதியாக ஒற்றுமையாக வாழ வழி கிடைக்கவில்லை.
எனவே இந்த நல்லாட்சியை கொண்டு வந்தது அந்தாட்சியிலே நடந்த சில அநியாயங்களை, அட்டகாசங்களை, அடாவடித்தனங்களை, சட்டவிரோதமான நடவடிக்கைகளை, சில இனவாதிகளுடைய அட்டகாசங்களை அடக்காத காரணத்தினால் கண்டும் காணாதவர்கள் போல, பார்த்தும் கேட்டும் கேட்காத செவிடர்கள் போல அந்த ஆட்சியாளர்கள் சட்டத்தை அன்றைய ஒரு சில மதகுருமார் கையிலே எடுப்பதற்கு அனுமதி அளித்து அவர்களுக்கு ஓப்பன் விசா கொடுத்தது போல இந்த நாட்டிலே நடந்ததனால்தான் சிறுபான்மை சமூகம் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்து இந்த ஜனாதிபதியை, இந்த பிரதமரை, இரண்டு பேரையும் ஒன்றாக சேர்த்து இரண்டு கட்சி சார்ந்தவர்களை இந்த நாட்டின் தலைவர்களாக கொண்டு வந்தது. இரண்டு தலைவர்களும் சேர்ந்து அவசர அவசரமாக தேர்தல் முறையை மாற்றி சிறுபான்மை சமுதாயத்தை அச்சத்திலே வைக்க விரும்பக்கூடாது என்பதை அவர்கள் உணர வேண்டும். எனவே இந்த தேர்தல் முறை மாற்றத்திலே இந்த அறிக்கை, ஐயா எங்களுடைய தவலிங்கம் அவர்கள் தலைமையிலே ப்ரொஃபஸர் ஹஸ்புல்லா உட்பட அவர்கள் பல ஆய்வுகளை செய்து தந்திருக்கின்ற இந்த எல்லா முறையையும் எங்களுடைய அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி நிராகரிக்கிறது. பழைய தேர்தல் முறையின் மூலம் உடனடியாக தேர்தலை உரிய காலத்திலே நடத்துங்கள் என்ற வேண்டுகோளை எமது கட்சி முன்வைக்கிறது. அதேபோல தேர்தல்களை பின்போட்டு ஜனநாயகத்தை மதிக்காத நிலையை நல்லாட்சி செய்துவிடக் கூடாது. மக்களுடைய வாக்குரிமையை அளித்து அவர்களுக்குரிய பிரதிநிதிகளை தெரிவு செய்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை இந்த நல்லாட்சி செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றது நமது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி. அதே போல இந்த பழைய முறையிலே அவசரமாக இந்த தேர்தலை நடாத்தி பிறகு நாங்கள் புதிய தேர்தல் முறைதான் இந்த நாட்டுக்கு அத்தியாவசியமானதாக இருந்தால் எல்லோரும் சிந்திப்போம், பேசுவோம், கலந்துரையாடி எல்லோருடைய கருத்துக்களையும் உள்வாங்கி ஒரு புதிய தேர்தல் முறைக்கு செல்வோம் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
நன்றி. இலங்கட்ட ஒன்றபல் குமார வெல்கம்.
ஸ்துதி. மங்க இதானே ஏகாபத்த விபக்ஷே அப்பிட்ட வெண்ணகி அசாதாரணையாக என் நிவரதி கிரீம கன உபத்துமாற மாம் பலமேன்மை ஸ்துதிவந்த வேணும். மே பலாத் சபா கன கதாகரன கூட மற்ற திகா அதித்தே மதக் வேணும். ஏதமாயி மே பலாத் சபா அந்துள்ள டுன்னே கோமதி ஏ ஜெயா ஜெயவர்தன மகத்தய காலே எதுமா எல்டிடி சங்விதானியட்ட விருத்த கட்டியுத்து கரன கொட்ட இந்தியாவின் அப்பே ரட்ட பலப்பாம் மெத்திவேனக்கொட்ட சா பறிப்பு தானக்கொட்ட ஏகட்ட பயவெச்ச ஜெயவர்தன மகத்தையா கிஹில்லா ராஜீவ் காந்தி மகத்த பவதிச்ச சாக்காச்சாவா கேத்து கொடுக்கின தமாய் அப்பிடமே பலாத் சபா வாவி மட்ட மத்தகாய் கலு ஜூலிய இவாக்கட்ட மம அகலவத்த ஆசனே ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷி சாங்விதாயகவரையா அப்பிட மத்தகாய் அப்பி உத்கோஷணையாக சங்விதானிய கரா பிட்டகொட்டுவே போ கஹலாங்க பிட்டகொட்டுவே போல் கஹலாங்க மே கிவிசும அசங்கரன கூட ஜெயா ஜெயவர்தன மகத்தியா காந்தி மகத்தியா தெக்க மே பலாத் சபா கிரமே அதிகரான அப்ப ஏகட்ட விருத்த அப்ப உத்கோஷணையாக கரா ஏ உத்கோஷணையட்ட கருசிரிமாவ பண்டாரநாயக மதினிய அன்று பண்டாரநாயக மகாத்மியா பக்ஷ நாயக்கோ ஏவகேம மஹிந்த ராஜபக்ச மகத்தையா மே வகே விசால பிரிசாக் சுவாமின் வாசல் அத்தக்க சகபாகி உணர் ஏ அவஸ்தாவேதி மே உத்கோஷணேட விருத்தவ ஏகால எக்ஸத் ஜாதிக பக்ச ரஜ போலீஸ் பட்டஹமு ஹமுதா வக்கேவா மட்ட மதகாய் ஏக முல்லுனே டிஐஜி அப்பே ஹிட்டப்பு கஃபூர் மகத்தையா கஃபூர் மகத்தியா தமாய் ஏகட இதிர்பிரட்டாவே ஏ காலே கஃபூர் மகத்தியாவ தமாய் ஹெம ஏகட்டம் இஸ்ரஹாட தம் கஃபூர் மகத்தியா என்ன கொட்ட கந்துலு கேஸ் கேவுவா வத்துர கேவுவா இத்தனை இன்ன பேரி ஊனா ஹெமேக்கு நாம சிசி கட துவண்ட பட்டங்கட்டா ஏ விழாவே சுவாமின் மகான்சேலா பிரித் தேசனா கரல ஹிட்டபு அவஸ்தாவு பிரித் கியப்பு அவஸ்தாவேதி ஹெமேக்கு நாம துவண்ட பட்டங்கத்த மட்டும் மந்தக்கா சிறிமாவ பண்டாரநாயக மெத்தினியோ லங்கத்தின டபுள் டேக்கர் பஸ் ஏகிறதாக அன்று பண்டாரநாயக மகத்தியா கியா மமத்திவா மம தூல பெத்தஹல்ல பண்ண கூட மயிலங்க ஹிட்டியே தர்மசிரி சேன் நாயக மகத்தியா தர்மசிரி சேன் நாயக மகத்தியா ஹிட்டியே மம ஆப்பாவு ஹெர்ல போதிய பெத்த பலன கொட்ட பலன் தக்கே மட்ட விஸ்வாசகரன்ன பரி தேக் மன் தக்கே ஏ தமாய் බෝගහලඟ ඔක්කොම දුවද්දි දෙන්නෙක් විතරක් හිටියා. ඒ දෙන්නගේ එක්කෙනෙක් තමයි මහින්ද විජේසේකර මහත්තයා. අපේ යාගේ පුතා මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්නවා. මහින්ද විජේසේකර මහත්තයා සහ තවත් හාමුදුරු නමක්. බෝගහලඟ ඒ විදිහටම ඉඳගෙන ඒ කඳුළු ගෑස්වලට මූණ දුන්න පුද්ගලයන් දෙන්නෙක් තමයි ඒ. ඉතින් මට මතක් වෙනවා අපි දුවලා ගියා. මායි ධර්මසිරි සේනායක මහත්තයයි ගිහිල්ලා පංචිගාව අතර අපි ගිහිල්ලා මගේ තාත්තගේ ලොරියක් අරගෙන ඒ ලොරියේ ඔය අවතැන් වෙච්ච ළම මිනිස්සු ඔක්කොම දාගෙන ගියා. ඉතින් මෙහෙම තමයි අපිට මේ පළාත් සභා ක්‍රමය හම්බ වුණේ. මේ පළාත් සභා ක්‍රමය අපිට අවශ්‍ය නැති දෙයක්. මේ රටේ ප්‍රාදේශීය සභාව සහ මහා ආණ්ඩුව තිබ්බම හොඳටම ඇති. මේ දෙකෙන් තමයි හැම දෙයක්ම කරන්න පුළුවන්. නමුත් මේ පළාත් සභාව ගෙනාවේ ඉන්දියාව සතුටු කරන්න සහ අපේ ඉන්න දේශපාලකත්වයෙන් සතුටු කරන්න. මේකට කියන්න පුළුවන් සුදු අලියෙක් කියලා. මේ අපරාධ සල්ලියක් මේ යන්නේ. ඉතින් මේ ක්‍රමයට අපි විරුද්ධ වුණා. අපි මුල් පළාත් සභාව සිරිමා බණ්ඩාරනායක මැතිනිය කාලේ වර්ජනය කරා. ඒ වර්ජනය කරත් පළාත් සභාව තිබ්බා. අපි කිව්ව ඡන්ද දාන්න එපා කියලා. නමුත් සමහර අය ඡන්ද ඉදිරිපත් කළා, മന്ത്രി ධූර ලබා ගත්තා. හැබැයි ඒ හුඟ දෙනෙක් මැරුණා. මැරුණේ වෙඩි තියලා. එවකට JVP එක මේ සහ මම හිතන්නේ හුඟක් තැන්වල වෙඩි තියලා මැරුවා. ඉතින් මේ වැනි අවස්ථාවක තමයි මේ පළාත් සභාව අපිට බිහි වුණේ. අපිට අපි ඉල්ලපු දෙයක් නෙවෙයි. ඉතින් අපි මේ පළාත් සභා ක්‍රමයට විරුද්ධයි. නමුත් දැන් අපිට මේ පළාත් සභා ක්‍රමය දැන් බලෙන් හරි වැළඳ ගන්න සිද්ධ වෙලා තියෙනවා. දැන් තමුන්නාසලා කියනවා මේ පළාත් සභා ඡන්දේ තියන්නේ කොහොමද? දැන් මේ පළාත් සභා ඡන්දේ දැන් තිබ්බ ක්‍රමයක් තිබ්බා. ඒක ක්‍රමයක් තිබ්බා. ඒ ක්‍රමය තමයි දැන් පහුගිය කාලේ තිබ්බ ක්‍රමය. දැන් ඒ ක්‍රමයට മന്ത്രിවරු පත් වුණා. විශාල වීදමක්. හැබැයි മന്ത്രിවරු පත් වුණා. ඒ පත් වුණත් තමුන්නාන්සලා දන්නවා ඒ മന്ത്രിවරු පත් වුණත් මේ ක්‍රමය වෙනස් කරන්න ඕනේ කියලා තමුන්නාන්සලා මේ පාර්ලිමේන්තුවේ ගෙනාව යෝජනා. අන්තිමට අපිට ලැබුණේ මොකද්ද? 50-50. ඇයි කොහොමද මේ 50-50 එක වුණේ? කොහොමද? ඇයි මේ පාර්ලිමේන්තුවේ පරණ ක්‍රමය එපා කියලා 60-40 යෝජනා කරලා තියෙද්දි මුස්ලිම් පක්ෂවල മന്ത്രിවරු වර්ජනය කරා? ඒගොල්ලන් කිව්වා නැහැ, අපිට 50-50 ඕනේ. ඒගොල්ලන් හිතුවා මේ 50-50 ආවොත් අපිට වැඩි ආසන සංඛ්‍යාවක් ගන්න පුළුවන් කියලා. ඒගොල්ලන් හිතුවා. ඒක නිසා ඒගොල්ලන් රනිල් වික්‍රමසිංහ මහත්තයට කිව්වා, නැහැ අපි විරුද්ධව ඡන්ද දෙනවා. වික්‍රමසිංහ මහත්තය බය වුණා. අපිව රෑ 8:00 වෙනකම් මේක තියාගෙන හිටියා. රෑ 8:00 වෙනකම් බොරුවට ওই පුටුවේ හිටපු කතානායකතුමා බොරු කිය එක්කෙනාටම කතා 3-4 දීලා 8:00 වෙනකම් මේක තියාගෙන හිටියා. මොකද එකඟතාවයකට එනකම්. මොකක්ද ආපු එකඟතාවය? ඕනම් 50-50 දෙන්න. අන්තිමට රෑ 8:00 විතර එකඟතාවයට ආවේ. ඊට පස්සේ එකඟතාවයට ආවට පස්සේ ඔක්කොම ඇවිල්ලා මේක සම්මත කරගත්තා. අපි විරුද්ධව ඡන්ද දුන්නා, නමුත් මේක සම්මත කරගත්තා. දැන් මේක යන්න පුළුවන්. දැන් හොඳම උදාහරණය තමයි පළාත් පාලනය. පළාත් පාලනය සාර්ථක වුණාද? නැහැ. 50ට ඇවිල්ලා 50 මේ ක්‍රමයට ඇවිල්ලා 60යි මයිද 60 40ට ඇවිල්ලා කරගන්න බැරි වුණා. කොට්ටාස ක්‍රමයට ඇවිල්ලා අද පළාත් පාලන කොට්ටා මේ සභාවල් සියල්ලක්ම දැන් කරගන්න බැරි තත්වයකට උදාවලා තියෙනවා. දැන් ඔක්කොටම තේරලා තියෙනවා. දැන් සියලුම පක්ෂ නායකයන් ඇතුළේ සියලු දෙනාටම තේරලා තියෙනවා මේකේ තියෙන මේක නිවැරදි කරන්න ඕනේ කියලා. ඉතින් මේක නිවැරදි කරන්න ඕන කාලය ඇවිල්ලා තියෙන්නේ. මම හිතන්නේ පක්ෂ නායකයෝ මේකට එකඟ වෙයි. අපිට නම් කමක් නැහැ මොන විදිහට පක්ෂෙ තිබ්බත්. මහින්ද රාජපක්ෂ මහත්තයාගේ නායකත්වයෙන් අපිට මූණ දෙන්න පුළුවන්.
කරු මන්දිරතුමා, කාල අවසන්යි.
තා පොඩ්ඩක් දෙන්න, අපේ වාසු මහත්තයාත් ඉන්නවනේ. වාසු මහත්තයා ඉන්නේ නැහැ මම හිතන්නේ. මේ මම කියන්නේ දැන් මේක මේ ක්‍රමයට අපි විරුද්ධ නැහැ. අපි විරුද්ධ නැහැ. අපි මේකට ඕන පවිදියකට ඡන්දේ දියන්නේ. අපි ඉදිරිපත් වෙනවා. මොකද ඔහොට්ටුව දිනනවා. දැන් ගියේ ගාමන තමුන්නාසල දැක්කා. මේ ගමනත් එහෙමයි. මේක මේ මොන ක්‍රමයෙන් තිබ්බත් ඔහොට්ටුව දිනන එක නවත්තන්න බෑ. ඉතින් අපි අභියෝග කරනවා තමුන්නාසලට කැමති විදියකට තියන්න. ඕන්නම් අලුත් ක්‍රමයට කියන්න ඕන්නම් පරණ විදිහට කරන්න අපි ඕන විදිහකට මූණ දෙන්න සූදානමින් ඉන්නවා කියන එක මම තමුන්නාසට කියන්න ඕනේ. අනිත් එක තමයි මගේ අත්දැකීම් අනුව මට පොඩි මං හිතන්නේ පොඩි අවවාදයක් දුන්නොත් හොඳයි දැන් ඉන්න මන්ත්‍රීවරුන්ට සහ ඒ වගේම මේ රටේ ජනතාවට. ඒ කියන්නේ දැන් අපි රාජ්‍ය නායකයෝ අපි පත් කරගන්නවා. අපේ ව්‍යවස්ථාවේ තියෙනවා රාජ්‍ය නායකයෝ අපිට පත් කරගන්න පුළුවන්. මම හිතනවා මේ රාජ්‍ය නායකයෝ පත් කරගන්නකොට අපි මුලින්ම මේ රටේ අඩුගානේ මන්ත්‍රීකමක්වත් දරපු කෙනෙක්ව පත් කරන්න ඕන. මේකයි මගේ අදහස. මොකද එයා තමයි දුක දන්නේ. එයා තමයි මහජනතාවත් එක්ක ඉන්නේ. එයා තමයි රට ගැන දන්නේ. එයා තමයි මිනිස්සු කන බොන හැටි දන්නේ. එයා තමයි මිනිස්සුන්ගේ ප්‍රශ්න ගැන දන්නේ. එයාට අත්දැකීමක් තියෙනවා. එනිසා මං හිතනවා රටේ අඩුගානේ ප්‍රාදේශීය සභා මන්ත්‍රීකමක්වත් තිබුණු කෙනෙක්ව මේ රටේ රාජ්‍ය නායකය හැටියට කරන්න කෙරුවොත් මේ රටට විශාල යහපතක් වෙනවා. මේ එක එක සංශෝධන ගේනවා දැන් මේ ජනාධිපති ක්‍රමය අහෝසි කරන්න. මම ඒකට කැමතියි. මං ඒකට අකමැති පුද්ගලයෙක් නෙවෙයි. මගේ නායිකාව සිරිමාව බණ්ඩාරනායක මැතිණිය මුල ඉඳන් මේකට අකමැති. මුල ඉඳන්ම. ඉතින් මම ඒ ස්ථාවරයේ මං අදත් ඉන්නවා. නමුත් මේකට මේ සංශෝධන ගෙනල්ල. කරන්න බැරි සංශෝධන ගෙනාපු නිසා මේ ජනාධිපති ක්‍රමය අහෝසි කරන එක ගැන මිනිස්සු දැන් කීප සැරයක් හිතලා බලනවා. මේ හිතලා බැලුවට මම තමුන්නාන්සට කියනවා මේකට අපි කැමතියි. නමුත් අපිට වුණත් මේකට විරුද්ධව ඡන්ද දෙන්න සිද්ධ වෙලා තියෙන්නේ මේ ගෙනල්ලා තියෙන සංශෝධන නිසා. ඒ නිසා මං ඉල්ලා සිටිනවා මේ ගැනත් බලන්න. මේ ගැනත් බලන්න. මේ රටේ නිදහස තියෙන්න ඕනේ. මේ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදය ආරක්ෂා කරන්න ඕනේ. මේ රටේ ඕනම පුරවැසියෙකුට ජීවත් වීමේ අයිතිය තියෙන්න ඕනේ. ඒ විතරක් නෙවෙයි තමන්ගේ නිදහසේ රැට නිදාගන්න පුළුවන් වාතාවරණයක් තියෙන්න ඕනේ. එහෙම නැත්තම් මේ රට අපිට කවදාවත් ගොඩ ගන්න බෑ. අපිට විශ්වාසයක් තියාගන්න බෑ. ඒ නිසා මම තමුන්නාසට කියනවා ඒකයි මම කිව්වේ මේ රටේ අඩු ගානේ මන්ත්‍රීකමක් ප්‍රාදේශීය සභා මන්ත්‍රීකමක්වත් තිබ්බ මිනිහා ඔය දේ දන්නවා. ඒ නිසා තමයි මම තමුන්නාසට කිව්වේ තමුන්නාසලා පොඩ්ඩක් හිතලා බලන්න මේ වගේ කෙනෙක් නැතුව වෙනත් කෙනෙක් ගිනාවොත් අපේ රටට ඉතාමත්ම අවාසනාවන්ත සිදුවීම් වලට මූණ දෙන්න සිද්ධ වෙනවා කියන එක ප්‍රකාශ කරමින් මම නිහඬ වෙනවා. බොහොම ස්තුතියි.
ස්තුතියි. ඊළඟට ගෞරව සග් රහුමානව.
සභයි තවිශාලරාවර්ගලේ මහාන සභයි திருத்த சம்பந்தமான பேசுவதினால் மிகவும் மனவருத்தத்தோடு மறுபக்கம் மகிழ்ச்சியோடும் பேசுகின்றேன். காரணம் என்னவென்றால் நாங்கள் அனைவரும் அறிந்த விடயம் ஒரு வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த மாகாண சபையுடைய காலங்கள் அனைத்தும் முடிவடைந்த பொழுதிலும் இந்த மாகாண சபைக்குரிய சீர்திருத்தத்தை மாற்ற வேண்டும் என்று பல செயல் திட்டங்கள் உருவாக்கப்பட்டு இந்த சபையில் முன்வைக்கப்பட்டு நாங்கள் அனைவரும் அன்று நள்ளிரவிலே வாக்களித்ததை அறிந்ததாக இருக்கின்றோம். இருந்தபோதிலும் இவர்களுடைய ஏற்பாடானது நாடு முழுவதிலும் இவர்களுடைய 222 உறுப்பிரிமை வர வேண்டுமென்ற அமைப்பில் இவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். இந்த நாட்டிலே 10 வீதமான முஸ்லீம் வாழ்கின்றார்கள். இருந்தபோதிலும் 22 பேர் வரவேண்டிய சந்தர்ப்பத்தில் இவர்களுடைய உருவாக்கப்பட்ட செயல் திட்டத்தில் 13 பேர்களை உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்று நாடு முழுவதிலும் 43 மாகாண சபை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். 43 இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே தான் இவர்களால் தயாரிக்கப்பட்ட இந்த தயாரிப்பிலே 13 குறைக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 30 உறுப்பிரிமைகள் இழக்கப்பட்டிருக்கின்றது. அனுராதபுரம் வடமத்திய மாகாணத்தை முதலாவதாக ஏற்படுத்தப்பட்ட மாகாண சபை தேர்தலே 3 பேரும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தேர்தலை 2-2 பேர்களாக ஒவ்வொரு தேர்தலும் வந்ததை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த சமர்ப்பிக்கப்பட்ட 2018 ஜூலை 2 சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணப்படி வடமத்திய மாகாணத்திலே
பதினஞ்சு உறுப்புரிமைகளும் ஒரு முஸ்லீம் பிரதிநிதியும் வர வேண்டுமென்று இதோ இங்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இருந்த போதிலும் அவரே மீண்டும் சொல்கின்றார், ஒரு சிறுபான்மை பிரதிநிதித்துவத்தை கூட சமர்ப்பிக்கு முன்வைக்கப்பட்டதில் இல்லை என்பதனை அவரை ஒத்துக்கொண்டு இங்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றார். அதனால் இந்த முறையை முற்றுமுழுதலாக நாங்கள் எதிர்க்கின்றோம். காரணம் என்னவென்றால், 1948 இந்த நாடு சுதந்திரம் அடைகின்றது. அன்றிலிருந்து இன்று வரை அனைத்து இன மக்களும் இந்த நாட்டிலே வாழ்கின்றார்கள். பௌத்தர்கள் வாழ்கின்றார்கள், முஸ்லிம்கள் வாழ்கின்றார்கள், இந்துக்கள் வாழ்கின்றார்கள், கிறிஸ்தவர் வாழ்கின்றார்கள், அனைத்து இன மக்களும் வாழ்கின்ற இந்த அழகான நாட்டிலே இனவாதமற்ற, மதவாதமற்ற, குலவாதமற்ற ரீதியிலே அனைத்து பிரதிநிதித்துவமும் வர வேண்டும் என்ற ரீதியில்தான் மாகாண சபை திருத்தங்களும் அன்று முன்னால் ஜேஆர் ஜெயவர்தனால் முன்னால் ஜேஆர் ஜெயவர்தனால் உருவாக்கப்பட்டது. ஆனால் அதற்கு மாற்றமான ரீதியிலே இது மாற்றப்பட்டு வருவதை கவலைக்கூடியதாக இருக்கின்றது. வடமத்திய மாகாணத்திலே அங்கு எங்களுடைய சிறுபான்மை முஸ்லிம்கள் வாழ்கின்ற கெக்கிராவ தொகுதியை எடுத்துக்கொண்டாலும், உரகப்பத்தான தேர்தல் தொகுதியை எடுத்துக்கொண்டாலும், அங்கு ஒரு பிரதிநிதித்துவம் வராத வகையில்தான் இவர்களுடைய அனைத்து செயற்பாடும் இருந்தது. அங்கு மல்டி மெம்பர்ஷிப் கூட அவர்கள் அங்கு வழங்கப்படவில்லை. காரணம் என்னவென்றால், 1948 சுதந்திரத்துக்கு பிறகு முதல் முதலாக அனுராதபுரத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக 2015 அளவிலே என்னுடைய அனைத்து இன மக்களும் என்னை அனுராதபுரத்தில் ஒரு உறுப்பினராக செய்து அனுப்பினார்கள். ஆரம்பத்திலே உருவாக்கப்பட்ட மாகாண சபையிலிருந்து இதுவரைக்கும் 3-2 வந்தது. ஆனால் இந்த முறைப்படி இவர்களுடைய ஜூலை 2018 உருவாக்கப்பட்ட இந்த முறைப்படி ஒரு பிரதிநிதித்துவம் கூட வடமத்திய மாகாணத்திலே வரமாட்டார்கள். அதனால் தான் நாங்கள் இதை கண்டிக்கின்றோம். இது முழு இலங்கையிலும் 43 இருக்கின்றது, 13 குறைத்திருக்கின்றார்கள். என்ன காரணம் என்பதை பாருங்கள். அதனால் இந்த முறை இலங்கையில் வாழ்கின்ற ஒரு இனத்துக்கு மட்டுமல்ல, அனைத்து இனத்துக்கும் ஒரு பொருத்தமற்ற முறையாகத்தான் இது காணப்படுகின்றது. அதனால் கௌரவ ஜனாதிபதி அவர்களே, கௌரவ பிரதமர் அவர்களே, இதுக்குரிய அமைச்சர் அவர்களே, உங்களிடத்தில் நாங்கள் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். இது ஒரு அனைத்து இன மக்களையும் உள்ளடக்கப்பட்ட ஒரு சுதந்திரமான நாடாக காணப்படுகின்றது. இந்த நாட்டிலே மீண்டும் ஒரு இனவாதம், மீண்டும் ஒரு குலவாதம், மீண்டும் ஒரு மதவாதம் ஏற்படாத ரீதியிலே அனைத்து இன மக்களையும் உள்ளடக்கக்கூடியவாறு அனைவருக்கும் சம அந்தஸ்து என்ற ரீதியிலே இந்த தற்போதுள்ள முறையை நீங்கள் கையாளுங்கள். தற்போது இருக்கின்ற மாகாண சபை முறை மூலம் அனைத்து இன மக்களுக்கும் ஒரு உரிய சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கின்றதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. தமிழர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், சிங்களவர்களாக இருக்கலாம், அனைவருக்கும் தேவையான அடிப்படையிலே அவர்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்து அவர்களுடைய பிரதேசங்களில் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆவணமாக, ஒரு அமைப்பாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே தான் இந்த முறையிலே அன்று நள்ளிரவிலே எங்களை 8:30 அளவிலே வாக்கு போடுமாறு சொல்லி அனைவரும் ஒன்றுபட்டு நாங்கள் வாக்களித்தோம். ஆனால் அன்று இரவில் விழுந்த குழியில் இதற்கு பிறகு நாங்கள் பகலையில் விழமாட்டோம் என்பதனை மிகவும் திடகத்திரமாக சொல்கின்றோம். அன்றுதான் இந்த பாராளுமன்றத்தில் சிறுபான்மை உறுப்பினர்களும் அனைவரும் ஏமாந்த நிலையிலே வாக்களித்தார்கள். ஆனால் ஒரு முறை விழுந்த குழியில் மீண்டும் விழமாட்டோம் என்பதனை ஜனாதிபதி அவர்களே, பிரதமர் அவர்களே, இதுக்கு பொறுப்பானவர்களே, நாங்கள் உங்களிடத்தில் மிகவும் வன்மையாக சொல்கின்றோம். நாங்கள் அன்று விழுந்த குடியில் இன்று விழமாட்டோம் என்பதனை உடனடியாக நீங்கள் இந்த முறையை மாற்றாதீர்கள். மாற்றினால் பாராளுமன்றத்தில் மட்டுமல்ல முழு நாடிலும் பெரும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் வரும். இப்படியான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தாமல் நாங்கள் அன்று உருவாக்கப்பட்ட அனைத்து இன மக்களுக்கும் பொருத்தமான, அனைத்து இன மக்களுக்கும் தேவையான ஏற்பாடை செய்து ஒரு அழகான முறையிலே மீண்டும் ஒரு தேர்தலை வைத்து யார் ஆட்சி செய்தாலும் அது மக்களின் ஜனநாயக முறைப்படி வாக்குகள் மூலம் வென்று வருவதற்கு வருகின்றவர்களுக்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த சுதந்திரம் 48 இதுவரைக்கும் பாதுகாப்பது போன்று மீண்டும் பாதுகாக்குமாறு ஜனாதிபதி அவரிடத்திலும் பிரதமரிடத்திலும் நாங்கள் மிகவும் வன்மையாக தாழ்வாக கேட்டுக்கொள்கின்றோம். அன்று கௌரவ ஜனாதிபதி அவர்களே, கௌரவ பிரதமர் அவர்களே, உங்களை இந்த நாட்டில் வாழ்கின்ற அனைத்து இன மக்களும் மிகவும் கண்ணியமான முறையில் உங்களை மதிப்பு அளித்து உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் அறிந்தீர்கள். அந்த அளிக்கப்பட்ட வாக்கின் அந்த தன்மையை நீங்கள் அதே மாதிரி பாதுகாக்க வேண்பது உங்கள் இரண்டு பேரும் பொறுப்பாக இருக்கின்றது. நாட்டின் ஜனாதிபதி அவர்களே, பிரதமர் அவர்களே, இது உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பு. அனைத்து மக்களும் உங்கள் மீது அன்பு கொண்டு, உங்கள் மீது விருப்பம் கொண்டு உங்களுக்கு வாக்களித்து உங்களை வெற்றி பெற செய்தார்கள். இன்றும் அந்த மக்கள் ஜனாதிபதி அவர்களே உங்கள் மீது மிகவும் விருப்பத்தோடு இருப்பதனை இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் இந்த விருப்பத்தை நீங்கள் இல்லாமாக்கல் விடாமல் இந்த மக்களின் விருப்பத்துக்குரியவாறு நீங்கள் நடப்பீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையிலே கௌரவ ஜனாதிபதி அவர்களே, காலத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு அந்த காலத்துக்குரிய தேர்தலை உரிய முறையில் நடத்தி மக்களின் ஆணையை பெற்ற மாகாண சபை உறுப்பினர்களுக்கும் மாகாண சபை தலைவர்களை ஏற்படுத்தி அந்தந்த மாகாணத்தில் உள்ள அனைத்து வேலை திட்டங்களை செய்வதற்கு உங்களிடத்தில் நாங்கள் கேட்டு எனக்கு வாய்ப்பை அளித்த எங்களுடைய தவிசாளர் அவர்களே, உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன்.
கௌரவ உறுப்பினர் அவர்களே, ஈழங்கட்ட ஒன்றப்பல் லசந்த அழகிய வண்ண
மூலாசனோட கரு மந்திரி துமணி அத விசேஷம் பலாத் சபா மத்திவரணைய பிலிபாந்தவ மத்திவரண கிரமைய பிலிபாந்தவ சீமா நீர்ண கமிஷன் சபா வார்த்தாவை பிலிபாந்தவ கருணு எதிர்பார்த்து கிரியமிட்ட மடத் அவஸ்தாவில் பீம் பிலிபாந்தவ இத்தாமத் சத்துட்டு வேணுமா விசேஷம் அப்பேரட்டே சமானுபாத்திக மனாப மத்திவரண கிரமைய ஹதுன்வாதீமின் அனுதுருவ ரட்டே ஜனமத்திய துல மே மனாப்ப மெத்திவரண கிரமே பிலிபாந்தவ விசால விரோதத்தாவையான் அப்பிரசாதையான் பலவிலாத்தி முன்னா தசக கணனாவாக திசு ஏ அணு பெவதி ஆண்டுவத் மே மெத்திவரண கிரமே வினஸ்கிரீம சந்தகா விவித உற்சாகையான் தருவ வகையம் பசுகிய தசக கீபே துளம் சேம மெத்திவரண ஏகதி ஜனாதிபதி வர்ண பார்லிமெண்ட் மெத்திவரண வலதி பிரதான தேசபாலன பக்ஷபல மே ரட்டட்டு எதிரிபாத்கரப்பு மெத்திவரண பிரகாசன வல பிரதிபாத்தி வல சேம தேசபாலன பக்ஷாக்ம கிவ்வா ரட்டட்ட உச்சித மெத்திவரண கிரமையா ஹந்துன்வா தீமட்ட கட்டயுத்து கரணவா கியல ஏ அணுவ சேம தேசபாலன பக்ஷாக்மத் மே திபுணு மனாப கிரமே சமாஜத்துல அத்துவேலா திபுணு ஏ விரோதத்தாவிய நிசா சமஹரவிட்ட சந்தலபாகனிமே அரமுனிங் வெண்டத் புழுவா அவங்கோ மெத்திவரண கிரமே வினஸ்கிரீமகட நிமை மே மெத்திவரண கிரமே வினஸ்கிரீம சம்பந்தேன் பெனி ஹிட்டியா கட்டயுத்து கலா எதி விசேஷம் பிரஸ்னையாக பெனநகுணா பிரதான தேசபாலன பக்ஷபலட்ட அரெண்ட அணிக்குத் தேசபாலன பக்ஷபலட்ட சமானுபாத்திக மெத்திவரண கிரமைய இவத்வீம துளின் யம் நியோஜனையாக கண்ட புழுவாங்கமாக லபெண்ணி நாக்கிய ஏக்கியான்னு அது அப்பே ரட்டை திபின பிரதான தேசபாலன பக்ஷபலட்ட சேம கிராம சேவக வசமுக்கம சங்விதான விவகாக திபினா சாமாஜிகத்துவ இன்னும் ஆசனேக்கு இன்னும் திஸ்ட்ரிக்கேக்கு இன்னும் நமுத் சமஹார ஜனகோட்டா சொல்ற சமஹார தேசபாலன பக்ஷபலட்ட සෑම ග්‍රාමසේවක වසමකම සෑම ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයකම සැලකිය යුතු නියෝජනයක් නැහැ. එම නිසා සමානුපාතික මැතිවරණ ක්‍රමය ගෙනාවේ මෙන්න මේ ප්‍රශ්නයට විසඳුමක් විදිහට එක ග්‍රාමසේවක වසම් කීපයක නියෝජනයක් තිබුණත් ඒ අයට දිස්ත්‍රික්කයක් නියෝජනය කිරීම තුළින් ඒ අසාධාරණය නිවැරදි කරගන්න පුළුවන්කමක් තිබුණ නිසා තමා සමානුපාතික මැතිවරණ ක්‍රමය හඳුන්වා දීලා සමානුපාතික මැතිවරණ ක්‍රමය යටතේ මන්ත්‍රී ධුර කොතෙක් තීරණය වෙනවද කියලා ලබාගත්තු ඡන්ද ප්‍රමාණය අනුව තීරණය කළාට පස්සේ මනාප ක්‍රමය යටතේ තමා මේ පක්ෂවල මන්ත්‍රී ධුර ප්‍රමාණය අපේක්ෂක සංඛ්‍යාව තීරීපත් වෙන මන්ත්‍රීවරු සංඛ්‍යාව තීරණය වුණු ක්‍රමයේ බවට පසුගිය මැතිවරණ ක්‍රමය යටතේ තිබුණේ. එම නිසා තමා 2012 මුලින්ම පළාත් පාලන මැතිවරණ ක්‍රමය වෙනසකට ලක් කරලා ඒකේ සීමා නිර්ණ කමිෂන් සභාව පිළිබඳව ඇති වුණු තත්ත්වයන් නිසා නැවත වතාවක් 2015 ප්‍රථම වතාවට පළාත් පාලන මැතිවරණය සඳහා නව මැතිවරණ ක්‍රමයක් ගෙන ඒමට කටයුතු කළා. මේ මැතිවරණ ක්‍රමය තුළ කොට්ටාසේට වග කියන මන්ත්‍රීවරයෙක් ඉන්නවා. සමානුපාතික මැතිවරණය ඒ ආකාරයෙන්ම තිබෙනවා. ඉවත් කරලා තිබෙන්නේ මනාප ක්‍රමයේ යටතේ පක්ෂවලට තේරීපත් වන මන්ත්‍රීවරුන් තෝරා ගැනීමේ ක්‍රමය පමණයි ඉවත් කළේ. ඒ අනුව පසුගිය පළාත් පාලන මැතිවරණ ක්‍රමය පැවතුණා. අද බොහෝ දෙනෙක්ගේ මතයක් තිබෙන්නේ ඒ මැතිවරණ ක්‍රමය අවුලක්, ඒ මැතිවරණ ක්‍රමය හොඳ නැහැ යනාදී වශයෙන් අද මේ ගැන නිසි අවබෝධයක් නොමැති වීම නිසා සමහර අපි දැකලා තිබෙනවා කරුණු ඉදිරිපත් කරනවා. මේක යම්කිසි ආකාරයක අඩුවක් තිබෙනවා. මන්ත්‍රීවරු සංඛ්‍යාව වැඩි. ඒකට හේතුව විශේෂයෙන්ම මේ මැතිවරණ ක්‍රමය හදලා ඉවරනාට පස්සේ කාන්තා නියෝජනය 25%ක් ඇතුළත් කරන්න සිද්ධ වුණා. ඒ වගේම සමානුපාතික ක්‍රමයේ යටතේ 40%ක් ලබා දෙන්න සිද්ධ වුණා. නමුත් කොට්ටාස වෙනස් කරන්න පුළුවන්කමක් ලැබුණේ නැහැ. එම නිසා තමා ඒ මන්ත්‍රී ධුර සංඛ්‍යාව වැඩි වුණේ. දැන් කළ යුතුව තිබෙන්නේ මේ මන්ත්‍රී ධුර සංඛ්‍යාව අඩු කිරීම සඳහා කොට්ටාස නැවත සීමා නිර්ණ කමිෂන් සභාවක් පිහිටෝල ස්ථාපිත කරලා ගැළපෙන පරිදි උචිත පරිදි කොට්ටාස ප්‍රමාණය අඩු කරලා කාන්තා නියෝජනය සහ සමානුපාතික ක්‍රමය හඳුන්වා දීම තුළින් අපිට පුළුවන්කමක් තිබෙනවා මේ කොට්ටාස මන්ත්‍රී ධුර ප්‍රමාණය අඩු කර ගැනීම පිළිබඳ. පෙර මැතිවරණ ක්‍රමේ 1991 හඳුන්වා දුන්නේ එවිට ඡන්ද ලක්ෂ 80යි තිබුණේ. ඡන්ද ලක්ෂ 80ක් තිබෙනකොට මන්ත්‍රී ධුර 4700ක් තිබුණා. හැබැයි දැන් ඡන්ද ලක්ෂ 155ක් විතර තිබෙනවා. ඒ අනුව ජනගහනය වැඩිවීම සහ ඡන්ද ප්‍රමාණය වැඩිවීම දිහා බලනකොට අපිට එක පැත්තකින් වැඩි කියලා කියනවත් අපිට පුළුවන්කමක් නැහැ. නමුත් බැලූ බැල්මට යම්කිසි ආකාරයක වැඩිවීමක් තිබෙනවා පරිපාලන වශයෙන් ප්‍රශ්න තිබෙන නිසා. දැන් තිබිය යුතු වන්නේ මේ මැතිවරණ ක්‍රමය වෙනස් කරලා පරණ මනාප මැතිවරණ ක්‍රමයකට යෑම නෙමෙයි, පළාත් පාලන කොට්ටාස සීමා නිර්ණ කමිෂන් සභාවක් පිහිටෝල ස්ථාපිත කරලා මේ ක්‍රමය තිබෙන අඩුපාඩුකම් නිවැරදි කිරීම තමා කළ යුතුව වන්නේ. ඒ අනුව දැන් අපි අද මේ පළාත් සභා මැතිවරණ ක්‍රමය පිළිබඳව විවාද කරන්න කාටවත් ප්‍රායෝගික පුළුවන්කමක් නැහැ. ඒකට හේතුව අපි මේ පාර්ලිමේන්තුවේ 3-2 පළාත් සභා මැතිවරණ ක්‍රමය නීතිගත කරලා ඉවරයි. අපි එදා සාකච්ඡා කළා, අපි එදා සංවාද කළා. ඒ පනත ගේන වෙලාවේ ඒ ඉදිරිපත් වුණු අදහස් යෝජනා අනුව සංශෝධන ගණනාවක් ඉදිරිපත් කළා. අකමැත්තෙන් වුවත් 70යි 30යි තිබුණු එක 60යි 40 වෙලා අවසානයේ අය අදහස් යෝජනා මත මේ ක්‍රමයට එකඟ වෙන්නම් 50යි 50 කරමු කියලා කිව්වා. අපි අකමැත්තෙන් හෝ 50යි 50ට අපි එකඟතාවයක් අපි එදා දැක්වුවා. එම නිසා මං හිතන්නේ දැන් අපි වගකීමක් තිබෙන මන්ත්‍රීවරුණා මේ සභාව නියෝජනය කරන්නේ අපි මාස කීපයකට ඉස්සෙල්ලා එක ක්‍රමයකට අපි අත උස්සලා දැන් අපට ඒක වැරදි කියලා කියන්න පුළුවන්කමක් නැහැ. අඩුපාඩුකම් නිවැරදි කරගත යුතුයි. එහෙම කිව්වොත් අපේ වළංගුතාවයක් නැහැ. අපි මේක තේරුම් ගන්න ඕනේ. එම නිසා මං හිතන්නේ දැන් මේ පාර්ලිමේන්තුව නියෝජනය කරන සියලුම දේශපාලන පක්ෂ වලට තිබෙන යුතුකම වගකීම වෙන්නේ මේ අපි සම්මත කරගෙන තිබෙන මැතිවරණ ක්‍රමයට එකඟතාවය දක්වලා මේ තිබෙන නීතිය ක්‍රියාත්මක කිරීමට කඩිනමින් කටයුතු කිරීම තමයි අද සිදු කළ යුතුවන්නේ. ඒ අනුව අපේ රටේ පළාත් සභා නමයක් තිබෙනවා. මේ පළාත් සභා නමේ මන්ත්‍රී දුර 437යි තිබුණේ. 437යි තිබුණේ. නව ක්‍රමයේ යටතේ මේ මන්ත්‍රී දුර සංඛ්‍යාව වැඩි වෙන්නේ නැහැ. ඒක සඳහන් කරන්න ඕනේ. නව ක්‍රමයේ යටතේ මන්ත්‍රී දුර සංඛ්‍යාව වැඩිවීමක් සිද්ධ වෙන්නේ නැහැ. යම් අවස්ථාවක සමහර විට සිද්ධ වුණත් මන්ත්‍රී දුර සංඛ්‍යාව 10ක් 12ක් සමහර විට වැඩි වෙයි. ඕහැන් එකක් ආවොත් ඒක ලබා දීම වෙනුයි. එම නිසා අපි මන්ත්‍රී දුර සංඛ්‍යාව වැඩිවීමක් සිද්ධ වෙන්නේ නැහැ. නව ක්‍රමයේ යටතේ පළාත් සභා 9යි මුලින් දිස්ත්‍රික්ක 25ක් තිබුණා. මේ දිස්ත්‍රික්ක 25 ඒ ආකාරයෙන්ම තිබෙනවා. පළාත් සභා 9 ඒ ආකාරයෙන්ම තිබෙනවා. ඒ අනුව අලුතෙන් කොට්ටාස 222ක් ස්ථාපිත වෙලා තිබෙනවා. මේ කොට්ටාස 222ට සෑම දේශපාලන පක්ෂයකටම අපේක්ෂකව ඉදිරිපත් කරලා කොට්ටාස ජයග්‍රහණය කරන මන්ත්‍රීවරුන් තෝරාගෙන සභාවලට යැවීමේ අවස්ථාව තිබෙනවා. ඒ වගේම ඒහා සමානවම ප්‍රමාණයක් තවත් 150ක් ලේඛනයක් ඉදිරිපත් කරලා ඒ ලේඛනයෙන් මන්ත්‍රී ධූර තවත් 150ක් ඒ පක්ෂවලට යැවීමේ අවස්ථාව ලබා දීලා තිබෙනවා. කාන්තා නියෝජනය තිබෙනවා. මේ කොට්ටාස වලින් 6න් එකක් කාන්තාව ඉදිරිපත් කළ යුතුයි. මේ සමානුපාතික ලේඛනයෙන් 150ක් කාන්තාව ඉදිරිපත් කළ යුතුයි. අවසානයේදී සමස්ත පළාත් සභා මන්ත්‍රීවරුන්ගෙන් සභාවල් වල 125ක් කාන්තා නියෝජනයක් ඇති විය යුතුයි. එම නිසා මේ නව මැතිවරණ ක්‍රමය තුළ සමානුපාතික ක්‍රමය ඒ ආකාරයෙන්ම තිබෙන කොට්ටාසයට වග කියන මන්ත්‍රීවරයෙක් තේරී පත්වන 125ක් කාන්තාවන් නියෝජනයක් වන මැතිවරණ ක්‍රමයක් තමයි අපි මේ පාර්ලිමේන්තුව මේ වන විට අපි සකස් කරලා අපි නීතිගත කරලා තිබෙන්නේ. දැන් තිබෙන්න පුළුවන් ප්‍රශ්නේ බවට පත් වෙලා තිබෙන්නේ සීමා නිර්ණ කමිෂන් සභාව විසින් මේ සකස් කරන ලද කොට්ටාස 222 පිළිබඳව භූගෝලීය වශයෙන් යම් යම් ප්‍රශ්න තිබෙනවනම් සංස්කෘතික වශයෙන් යම් යම් නියෝජනයන් පිළිබඳව ප්‍රශ්න තිබෙනවනම් මේ පිළිබඳව තවදුරටත් සාධාරණ ප්‍රශ්න තිබෙනවා නම් ඉදිරිපත් කරලා.
අර අමිතතුමා තව විනාඩි දෙකක් තියෙන.
අපේ මේ මම හිතන්නේ 6 වෙනකන් තිබුණා.
හරි.
කාලේ.
හරි. Continue. Thank you.
එමෙලෙසා ගරු මන්ත්‍රීතුමනි. දැන් අපි කල යුතු වන්නේ අපිට මේ මැතිවරණ ක්‍රමය වෙනස් කිරීම පිළිබඳව අපි කතා කිරීම සුදුසු නැහැ කියන එකයි මගේ පෞද්ගලික විශ්වාසය. සදාචාරාත්මකව අපට අයිතියක් නැහැ කියන එකයි අපේ පෞද්ගලික විශ්වාසය. අපි ඒක තුනෙන් දෙකකින් මේ පාර්ලිමේන්තුවේ නීතිගත කරලා තිබෙන්නේ. දැන් මේ සීමා නීරණ කමිෂන් සභාව විසින් සකස් කරපු ලබන වාර්තාව පිළිබඳව ප්‍රශ්න තිබෙනවා නම් අපි ඒ ප්‍රශ්න ටික ලබාගෙන අපි දිනවකවානු තීරණය කරලා මාසයක් විතර ඇතුළත දැන් සීමා නීරණය පිළිබඳව එච්චර ගැටලුවක් ඇති වෙන්නේ නැහැ. අද මේ රටේ කොට්ටාස 5020කට කඩලා අපි මැතිවරණයක් තියලා ඉවරයි. එම නිසා දැන් නැවත වතාවක් අපිට මිනුන්දෝර දෙපාර්තමේන්තුව ගෙන්නලා නැවත අවශ්‍යතාවයක් නැහැ ඒ ප්‍රදේශ ලකුණු කරන්න සීමා කරන්න. මේ කොට්ටාස යම්කිසි ආකාරයක වෙනසකට ලක් කරලා අපිට කඩිනමින් පුළුවන් මේ සීමා නිරණ පිළිබඳව ප්‍රශ්න තිබෙනවා නම් ඒවා විසඳ ගන්න. කිසිදු ගැටලුවකින් තොරව පුළුවන්. මේ කොට්ටාසවල ජනවාර්ගික පදනම මේ කොට්ටාසවල භූගෝලීය වශයෙන් කොච්චර තිබෙනවද? මේ කොට්ටාසවල ජනගහනය කොහොමද? මේ සියල්ලක්ම අද රජයේ සතුව ආයතන සතුව තිබෙනවා. එම නිසා මේ නව කොට්ටාස සීමා නිර්ණය පිළිබඳව ප්‍රශ්න තිබෙනවා නම් මගේ පෞද්ගලික විශ්වාසය අපිට වැඩිම මාසයක් ඇතුළත ඒ ප්‍රශ්න निराකරණය කිරීමේ හැකියාව අනිවාර්යයෙන්ම තිබෙනවා. සැබෑ ප්‍රශ්න තිබෙනවා නම් යම් තර්කානුකූල කරුණු ඉදිරිපත් කරලා ප්‍රශ්න අපි පිළිගන්නවා නම් එම නිසා දැන් තිබෙන එකම අවස්ථාව තමා නව කොට්ටාස සම්බන්ධයෙන් සීමා නීරණ කමිෂන් සභාවේ පිළිබඳව තිබෙන ගැටලු මේ පක්ෂ පාර්ලිමේන්තුව නියෝජනය කරන නියෝජනය නොකරන දේශපාලන පක්ෂවලින් ලබාගෙන මේ සම්බන්ධව කඩිනමින් කමිටුවක් පත් කරලා මාසයක් ඇතුළත අපිට පුළුවන්කමක් තිබෙනවා මේ පිළිබඳව අවශ්‍ය අදහස් යෝජනා ලබාගෙන කමිටුවට ඇවිල්ලා කරුණු ඉදිරිපත් කරන්න කල් දීලා අපිට පුළුවන්කමක් තිබෙනවා ඒ කොට්ටාස නැවත ඒ නියමිත පරිදි සකස් කරලා ඒ නීතිගත වෙලා තිබෙන ක්‍රමය යටතේ අපට මැතිවරණය පැවැත්වීමේ හැකියාව අනිවාර්යෙන්ම තිබෙනවා. එම නිසා ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂය විදිහට මේ මැතිවරණ ක්‍රමය තුල මැතිවරණය පැවැත්විය යුතුයි කියන එකයි අපේ මතය. අපේ ඒ ස්ථාවරය කියන එක බොහොම පැහැදිලිව සඳහන් කරන්න ඕනේ. සීමා නිර්ණය පිළිබඳව යම්කිසි ආකාරයක ගැටලුකාරී තත්ත්වයන් තිබෙනවා නම් ඒ පිළිබඳව මාසයක් එකහමාරක් ඇතුළත කඩිනමින් අවශ්‍ය ක්‍රියාමාර්ගගෙන ඒ සම්බන්ධව අවශ්‍ය විසඳුම් ලබා දීලා හැකි විගසින් මෙරටේ පළාත් සභා මැතිවරණය පැවැත්වීම සඳහා අවශ්‍ය පරිසරය ගොඩනැගීම වෙනුවෙන් තමා අපි පක්ෂයක් විදිහට පෙනී සිටින්නේ කියන එක අපි මේ අවස්ථාවේදී විශේෂයෙන්ම සඳහන් කරන්න ඕනේ. එවගේම අපි අවබෝධ කරගත යුතුයි කිසිදු දේශපාලන පක්ෂයකට හැමදාම බලයේ ඉන්න මැතිවරණ ක්‍රම හදාගන්න පුළුවන්කමක් නැහැ. අත්දැකීම් අනන්තවත් තිබෙන. දැන් අපේ රටේ කේවල මැතිවරණ ක්‍රමයේ තිබිලා මේ සමානුපාතික මැතිවරණ ක්‍රමය ගෙනාවේ සමහර විට ඒ වෙලාවේ හිතුවා මේ සමානුපාතික මැතිවරණ ක්‍රමය ගෙනාවට පස්සේ සමහර දේශපාලන පක්ෂවලට දශක ගණනාවක් මෙරට පාලනය කරන්න පුළුවන්කමක් ලැබෙයි කියලා. එම නිසා ජනමතයට මැතිවරණ ක්‍රමය වළංගු වෙන්නේ නැහැ. මේක අපි අවබෝධ කරගන්න ඕනේ. එම නිසා මේ සේරම දේශපාලන පක්ෂත් අපිට බලයේ ඉඳ තිබෙන ක්‍රමය මොකද්ද කියන එක වාසි කියලා බැලීම ප්‍රායෝගික වෙන්නේ නැහැ. රටට හොඳ මැතිවරණ ක්‍රමය කුමක්ද කියන එකයි අපි බැලිය යුතුවන්නේ. එවිට ජනතාව තීරණය කරයි මේ රටේ කවුද ඒ පළාත් සභාවට පළාත් පාලන ආයතනයට පාර්ලිමේන්තුවට යැවිය යුතු කියන එක තීරණය කිරීමේ අවස්ථාව තිබෙන්නේ ජනතාවට. ජනතාව බුද්ධිමත්. කුමන ක්‍රමයක් තිබ්බත් ජනතාව ඒ ක්‍රමය පිළිබඳව බලන්නේ ඒ යැවිය යුතු අය ඒ අදාළ ආයතනවලට යැවීම සඳහා අවශ්‍ය ක්‍රියාමාර්ග ගන්නවා කියන එකත් විශේෂයෙන්ම අපි අමතක කරන්න හොඳ නැහැ. එම නිසා යම් දේශපාලන පක්ෂ හිතනවා නම් මේ මැතිවරණ ක්‍රමය අපිට පාඩුයි, අද තිබෙන තත්ත්වය අනුව පාඩුයි. පෙර මැතිවරණ ක්‍රමය ආවොත් අපිට වාසි, අපිට දිස්ත්‍රික්කයේ පුරාම ගිහිල්ලා ඡන්ද ගන්න පුළුවන්, අපිට කොට්ටාසයක් තිබුණොත් ඡන්ද ගන්න පුළුවන්කමක් නැහැ කියලා මේක වළංගු නැහැ කියන එකයි මගේ පෞද්ගලික විශ්වාසය. එම නිසා විශේෂයෙන්ම පෙර මැතිවරණ ක්‍රමය තුළ සමහර කොට්ටාසවලට විශාල අසාධාරණයක් සිද්ධ වුණා. කොට්ටාසයට වග කියන මන්ත්‍රීවරයෙක් නැහැ. ඒ වගේ මේ මැතිවරණ ක්‍රමය තුළ සල්ලි වියදම් කරන්න පුළුවන්කමක් නැත්තම්, සල්ලි වියදම් කරන්න පුළුවන්කමක් නැත්තම් වැඩියෙන් ඡන්ද අරගෙන සභාවල් වලට තේරී වෙන්න පුළුවන්කමක් නැහැ. 95%, 5%-6%ක් ඉන්නවා සල්ලි වියදම් කරන්නේ නැතුව ඒ සභාවල් වලට තේරීපත් වෙන එවැනි අවස්ථා තිබෙනවා. නමුත් 95%ක්ම මේ රටේ කොතරම් දේශපාලනය සඳහා සුදුසුකම් තිබුණා, කොතරම් මේ ප්‍රදේශයට රටට වැඩකරන්න අවංක ඕමනාකම තිබුණා, මේ සෑම කෙනෙකුටම බලපාපු කරුණක් තමා මනාප මැතිවරණ ක්‍රමේ යටතේ සල්ලි කියන සාධකය එක්කහ වුණොත් පමණයි ඒ අයට පාර්ලිමේන්තුවට, පළාත් සභාවට, පළාත් පාලන ආයතනයට යන්න පුළුවන්කමක් තිබුණේ. එම නිසා මේ මැතිවරණ ක්‍රමේ තුලින් ඒක අනිවාර්ය සාධකයක් බවට පත් වෙන්නේ නැහැ. පසුගිය මැතිවරණයේදී ඒක ඔප්පු කළා. මේ රටේ අඩුම ගහගත්තු, මරාගත්තු ඒ මැතිවරණ පැමිණිලි තිබුණ අඩුම මැතිවරණ ක්‍රමය මැතිවරණයේ පසුගිය පළාත් පාලන මැතිවරණය. ඉතින් අපිට මේ කරුණ අහක දාන්න පුළුවන්කමක් නැහැ. මේ පිළිබඳව අපි සිතිය යුතුයි. අපි ඒ මනාප මැතිවරණ ක්‍රමය ඉවත් කරලා මේ මැතිවරණ ක්‍රමය ගෙනාපු එකේ වාසිය අපි මේ සමස්ත රටේ ජනතාව පහුගිය මැතිවරණයේදී අපි දැක්කා. කොට්ටාසය තුළ බොහොම සාමකාමීව, ගැටලුවකින් තොරව, අසීමිත සල්ලි වියදමකින් තොරව ඒ අපේක්ෂකින් සෑම දේශපාලන පක්ෂයකම ඒ මැතිවරණ ව්‍යාපාරවලට යෙදුණා. එකම පක්ෂයයි ගහගත්තේ මරාගත්තේ නැහැ. අපේ පක්ෂවල කී දෙනෙක් මනාප මැතිවරණ ක්‍රමය නිසා ජීවිත අහිමි කරගත්තද? අවසාන පළාත් පාලන මැතිවරණ ක්‍රමය අපේ ලක්ෂ්මන් භාරත මැතිතුමාගේ ජීවිතය අහිමි වුණා. අද තවත් බන්ධනාගාරගත වෙලා ඉන්නවා. ඉතින් මේවා විශේෂයෙන්ම එවැනි තත්ත්වයකට මුල් පිරුවේ තිබුණු මනාප මැතිවරණ ක්‍රමය නිසායි. එම නිසා තමයි අපි පක්ෂයක් විදිහට මේ මැතිවරණ ක්‍රමය, මනාප මැතිවරණ ක්‍රමය ඉවත් කරලා කොට්ටාසයට වග කියන සමානුපාතික මැතිවරණ ක්‍රමය, සමානුපාතික ක්‍රමයක් යටතේ මන්ත්‍රීවරු තෝරාපත් කරගන්නා ක්‍රමය වෙනුවෙන් අපි පෙනී හිටින්නේ, කටයුතු කරන්නේ මේක පාර්ලිමේන්තු මැතිවරණය සඳහාත් මේ ක්‍රමය ඉදිරිපත් විය යුතුයි කියන එකයි පෞද්ගලිකව මම විශ්වාස කරන්නේ. අපේ පක්ෂ ස්ථාවරයත් එයයි කියන එක බොහොම පැහැදිලිව සඳහන් කරන්න ඕනේ. එම නිසා අපි මේ අවස්ථාවේදී විශේෂයෙන්ම රටේ ඉදිරි අනාගතය වෙනුවෙන්, රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදය ශක්තිමත් කිරීම වෙනුවෙන් සැබෑ ජනමතයක් පිළිබිඹුවෙන ආකාරයේ නියෝජිතයින් පත්වන ක්‍රමයක් විදිහට මේ නව මැතිවරණ ක්‍රමය තවදුරටත් තිබෙන අඩුපාඩුකම් නිවැරදි කරලා ශක්තිමත් කරලා අපි මේක නීතිගත කරලා, මේ කටයුත්ත අවසන් කරලා කඩිනමින් මැතිවරණයක් පැවැත්වීම සඳහා අපි සියලුම දෙනා මේක රාශි වෙලා කටයුතු කරමුයි කියන ආරාධනය කරමින් නිහඬ වෙනවා. ස්තුතියි.
ස්තුතියි අමිතතුමා.